வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேயர்களே, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள். நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லையென்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே சகரியா 3:1 வசனத்தை சிந்தித்தோம். ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? வாசிக்கிறேன். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட சாத்தான் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டும்படியாக நிற்கிறான் என்பதை நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். அவன் நமக்கு உதவி செய்ய அல்ல, நம்மை குற்றம் சாட்ட நிற்கிறான். அதேவேளையிலே எனக்காக உங்களுக்காக பரிந்து பேச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சன்னிதானத்திலே இருக்கிறார். இன்று 2 முதல் நாம் சிந்திப்போம். வாசிக்கிறேன், சகரியா 3:2. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியை நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். இங்கே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்கிறார். இது மிகவும் மென்மையான ஒரு பதில். இதைவிட கடுமையாக தேவனால் கடிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவன் தான் சிருஷ்டித்தவனை மதிக்கிறார். தேவன் இவனை சிருஷ்டித்தார் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லப்படுவதை பாருங்கள். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே உயர்ந்த சிருஷ்டிப்பு இவன்தான். அவனிலே பாவம் காணப்பட்டது. என்ன பாவம்? இச்சையா அல்லது களவா? இல்லை பெரியமானவர்களே, பெருமை காணப்பட்டது. அவனுக்கு சுய சித்தத்தை தேவன் கொடுத்திருந்தார். அவனோ தன் சித்தத்தை தேவ சித்தத்திற்கு எதிராக வைத்தான். அதுதான் பாவம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருமையினாலே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்று யோசிக்கிறோமா? சற்றே எச்சரிக்கையாயிருப்போம். ஏசாயா 53:6 என்ன சொல்கிறது? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கொலை, கொள்ளை, பொய், விபச்சாரம், இதுபோன்ற தனிப்பட்ட பாவம் எல்லாமே தன் வழியிலே என்ற தலைப்பின் கீழேதான் வருகிறது. இதுதான் மனித சமுதாயத்தின் பிரச்சினை. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் விருப்பம் போல வாழ துடிக்கிறார்கள், முனைகிறார்கள். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று இங்கே கண்டிக்கிறார். இது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த கடிந்து கொள்ளுதல் யோசுவாவை நிமித்தம் வராமல் தேசத்தின் தலைநகராகிய எருசலேமை நிமித்தம் வந்தது என்பதை வெளிப்படுத்துகிறது. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் எருசலேமை அழித்த பிறகு அது மீண்டும் ஒருபோதும் கட்டப்பட இயலாது என்றுதான் தோன்றியது. அது சாம்பலிலும் தூளிலும் 70 கிடந்தது. பின்னர் அந்த அழிவிலிருந்து நகரம் மீண்டும் கட்டப்பெற்றது. அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக அது இருந்தது. ஜான் வெஸ்லி என்ற தேவனுடைய மனிதர் தன்னை அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்றே அழைத்துக் கொள்வாராம். நாமும் கூட நம்மை அவ்வாறு அழைத்துக் கொள்வதே சிறந்ததாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு நிகழ்ந்துவிட்ட விதத்தை பார்க்கும்பொழுது அது ஒரு விபத்து போலவே நடந்து முடிந்து விட்டதாக தோன்றும். ஆனால் இப்பொழுது அதை சற்று திரும்ப யோசித்து பார்த்திருப்பீர்கள் என்றால் அது ஒரு விபத்து போல தோன்றாது. எனவே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வரும் எந்த ஒரு பாவியையும் அவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்று நாம் சொல்லலாம். இப்பொழுது சகரியா 3:3 பாருங்கள். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்த தரிசனம் அந்த மனிதனையும் தாண்டி செல்கிறதை பார்க்கிறோம். இந்த தரிசனம் ஒரு கடினமான கேள்விக்கு பதிலை தருகிறது என்று பார்க்கிறோம். பிரச்சனை இதுதான். நாம் இதுவரை தேவன் இஸ்ரவேலை தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வரப்பண்ணி அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணப் போவதாக அவர் கூறினதை கற்றுக்கொண்டோம். அவர்கள் முற்றிலுமாக அவருடைய ஜனங்களாக திரும்ப சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இது இதுவரை நடக்கவில்லை. ஆனால் அவர் அவ்வாறு செய்யப்போவதாக சொல்லுகிறார். அவர்களை அந்த தேசத்திலே வைத்து ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆனால் ஜனங்கள் அவரை விட்டு தூரமாக விலகியிருக்கும் பொழுது தேவனால் அவர்களை எவ்வாறு ஆசீர்வதிக்க முடியும்? சகரியாவின் நாட்களிலே வாழ்ந்தவர்கள் தேவனை விட்டு தூரமாக சென்று பாவத்திலே விழுந்து கொண்டிருந்தார்கள். இன்றும் கூட அதே நிலைதான் இல்லையா? அநேகர் தேவனை விட்டு வெகு தொலைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களும் அவ்வாறுதான் காணப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது பாவிகள் வசிக்கின்ற பூமியை பரிசுத்த பூமி என்று எவ்வாறு அழைக்க முடியும்? அங்கர் என்பவர் இந்த பிரச்சனையை இவ்வாறு விளக்குகிறார். இதற்கு முந்தின தரிசனங்களிலே இஸ்ரவேலுக்கு தேவன் காட்டிய கிருபையின் அற்புதமான நோக்கம் காணப்படுகிறது. இஸ்ரவேலின் எதிராளிகளை தேவன் நியாயம் தீர்க்கப் போவதிலும் இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் மக்களையும் தேவன் திரும்ப சீர்பொருந்த பண்ண போவதிலும் அந்த கிருபை விளங்குகிறது. ஆனால் இங்கே ஒரு சிக்கலான கேள்வி எழும்புகிறது. அளவிற்கரிய உயர்ந்த பரிசுத்தமான தேவனால் இந்த திட்டத்தை எவ்வாறு பாவம் நிறைந்த அழுக்கான மக்களிடத்திலே நிறைவேற்ற முடியும்? இதுவே அந்த கேள்வி. அவர்களுக்கு அற்புதமாக காண்பிக்கப்படும் தேவ இரக்கம் எவ்வாறு அவருடைய நீதியோடு ஒத்துப்போக முடியும் என்று அந்த தேவ மனிதர் விளக்கமளிக்கிறார். அருமையானவர்களே, நாம் இந்த தரிசனத்தை படிக்கும் பொழுது இந்த பிரச்சினைக்கான கேள்விக்குரிய பதிலை நாம் தெளிவாக பெற்றுக் கொள்ள முடியும். யோசுவா இங்கே தரிசனத்திலே தேசத்திற்கு பிரதிநிதியாக நிற்கிறார். நாம் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக நிற்கிறதை பார்க்கிறோம். மிகவும் அழுக்கானவராய் நிற்கிறார். நீங்கள் பிரதான ஆசாரியரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே படித்த காரியங்களை நினைவிற்கு கொண்டு வருவீர்கள் என்றால் ஒன்றை அறிவீர்கள். பிரதான ஆசாரியன் கரை திரையற்ற ஆடையை அணிய வேண்டும், இல்லாவிட்டால் அவன் தேவனுடைய பணியை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார். யோசுவா அந்த காலகட்டத்திலே உண்மையாகவே பிரதான ஆசாரியனாக இருந்தார். ஆனால் இந்த தரிசனத்திலே அவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு பிரதிநிதி போன்று காணப்படுகிறார். யோசுவா ஒரு தனிப்பட்ட மனிதனாகவும் பூரணமானவராக காணப்படவில்லை. அவர் தேவனுடைய பிரதான ஆசாரியராக இருந்தபோதும் அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக காணப்படுகிறார். இது அவரை பொறுத்தமட்டில் உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் பிரதான ஆசாரியன் எப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்தின் பிரதிநிதியாக இருப்பான். உதாரணமாக, சுத்திகரிப்பின் நாளிலே பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை இரண்டாம் கூடாரத்திற்குள் முழு தேசத்திற்காக செல்லுமான். இவ்வாறே இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இவர் சபையாகிய விசுவாசிகளின் கூட்டத்திற்கு பிரதிநிதியாக இருக்கிறார். அவர் இன்று நமக்காக தேவனுக்கு முன்பாக போயிருக்கிறார். பிரியமானவர்களே, சகரியாவின் 10 தரிசனங்களிலேயும் யோசுவாவை பற்றியும் இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் நாம் தெளிவாக பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. பிரதான ஆசாரியரை பற்றி ஒரு தேவ மனிதர் கூறும் காரியங்களை சற்றே கவனியுங்கள். யோசுவா தன்னுடைய பரிசுத்தமான அலுவலினால் இஸ்ரவேலுக்கு பதிலாக பிரதிநிதியாக நிற்கிறார். அவர் அந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறார். அதற்கு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைகிறார். மேலும் அதற்காக குற்றத்தை சுமக்கிறார். ஆகவே நாம் இந்த அதிகாரத்தில் உள்ள பிரச்சனைகளையும் சம்பந்தப்பட்ட காரியங்களையும் யோசுவாவின் மீது தனிப்பட்ட முறையிலே கூற முடியாது. பிரதான ஆசாரியன் என்ற முறையிலேயும் யோசுவாவின் மீது கூற முடியாது. ஆகவே யோசுவாவின் நிலை இஸ்ரவேல் தேசத்தின் நிலை என்ற முடிவிற்கு வர வேண்டும். அவருடைய குற்றத்தை மன்னித்தது அவர்களுடையதை மன்னித்ததாக எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டுள்ளது. யோசுவாவிற்கு கொடுக்கப்பட்ட உறுதி, ஆறுதலான வார்த்தைகள் எல்லாமே அவர்களுக்கும் இணையான மதிப்போடு கொடுக்கப்பட்டதாகும் என்று சொல்கிறார். இது ஒரு சிறந்த வாக்கியமாகும். யோசுவா ஒரு அடையாளமாக, ஒரு மாதிரியாக, ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். தேவன் அவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். மேலும் தேவன் இஸ்ரவேல் தேசத்தையும் தெரிந்தெடுத்துள்ளார். பிரதான ஆசாரியன் வெள்ளையான மெல்லிய ஆடையை அணிந்து அதன் மீது அழகான மகிமையான உடையை போட்டுக் கொள்ள வேண்டும். இங்கே யோசுவா பிரதான ஆசாரியனாக இஸ்ரவேல் தேசத்தின் பிரதிநிதியாக நிற்கிறார். அவருடைய உடை சுத்தமானதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறது? அழுக்காக இருக்கிறது. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அது அழுக்கானதாகவும் கெட்ட நாட்டம் வீசுகிறதாகவும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இஸ்ரவேலின் பாவம் தேவாதி தேவனுக்கு இவ்வாறுதான் காணப்பட்டது.
சரி, இதற்கு பரிகாரம் தான் என்ன? உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள்.
ஒருமுறை ஒரு ஊழியரிடத்திலே ஒருவர் தொலைபேசியிலே அழைத்து தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார். இது அநேகர் பல ஆண்டுகளாக கேட்கிற கேள்விதான். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்துவிட்டேனோ என்பதே. உடனே ஊழியர் அவரிடத்திலே, இல்லை சகோதரனே, நீங்கள் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா பாவத்திற்காகவும் தான் மரித்தார். நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் நீங்கள் இப்பொழுதே அவரிடத்திலே வர முடியும். உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசியுங்கள். இதை செய்வீர்கள் என்றால் அவர் உங்களை மன்னிப்பார் என்று கூறினார். அது மட்டுமல்ல, ரோமர் 10:4 பார்க்கிறபடி, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாக்கும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சேர முடியும் என்று சொன்னார். இது எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வளவு அழுக்கானவர்களாக காணப்பட்டாலும் நம்முடைய அழுக்கை குறித்து, நம்முடைய பாவத்தை குறித்து கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது, நம்முடைய உள்ளம் நம்மை உள்ளபடி கண்டுகொள்ளும் பொழுது, அதை உண்மையான மனபாரத்தோடு, உண்மையான மனவேதனையோடு அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், அதை விட்டு விடுவோம் என்று தீர்மானம் செய்து அவரிடத்திலே நமது வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். இப்பொழுது சகரியா 3:4 பார்ப்போம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். சந்தேகத்திற்கு இடமின்றி பழைய ஏற்பாட்டில் உள்ள சிறந்த ஓவியங்களிலே இதுவும் ஒன்று. பிரியமானவர்களே, யோசுவா இந்த அழுக்கான உடைகளோடு நீதியான பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க இயலவில்லை. மேலும் அவருடைய பலவீனமும் வெளிப்படுத்தப்பட்டது. யோசுவா இவ்வாறாக அழுக்கான உடை அணிந்திருந்தது அவரை விரல் நீட்டி குற்றப்படுத்துவதற்கு சாத்தானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. யோசுவா இஸ்ரவேல் தேசத்தை மட்டுமல்ல, நம்மையும் இன்று அர்த்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவரிலே நாம் சகோதரனுடைய பாவத்தை பார்க்கிறோம். யோசுவா தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியனாக இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஆசாரியர்களை நியமித்திருந்தார். இன்றைய நாட்களிலே ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு முன்பாக ஆசாரியனாயிருக்கிறான். ஆனால் நம்மிலே சிலர் அழுக்கான ஆடைகளோடு அவர் முன்னின்று கொண்டிருக்கிறோம். இது களைந்து போடப்பட்டு சிறந்த வஸ்திரம் உடுத்தப்பட வேண்டும். சிலர் இவ்வாறு சொல்லக்கூடும், நான் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறேன் என்று சொல்லலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது உண்மையானதுதான். பிரியமானவர்களே, இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓவியம் இதுதான். பாவத்தை அர்த்தப்படுத்துகிற அழுக்கு வஸ்திரம் அவரை விட்டு நீக்கப்பட வேண்டும். யோசுவா சிறந்த வஸ்திரத்தினாலே உடுத்தப்பட வேண்டும். சிறந்த வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் நீதியை அர்த்தப்படுத்துகிறது. இது உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பை ஓவியமாக காண்பிக்கிறது. இதுவே வேத புத்தகத்தின் விலையேறப்பெற்ற பகுதியாக இதை மாற்றுகிறது. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்திற்கு வாருங்கள். முதல் 3 மனிதர்கள் தேவனுக்கு முன்பாக பாவியாக இருக்கிறார்கள் என்று நம்முன் கருத்தை வைக்கிறது. நாம் எல்லாருமே அவருக்கு முன்பாக அழுக்கான உடைகளோடுதான் காணப்படுகிறோம். நாம் ஒருவேளை மிகச்சிறந்த காரியங்களை செய்திருந்தாலும் நம்முடைய நீதி அவருடைய பார்வையிலே அழுக்கான கந்தையாகவே இருக்கிறது. நாம் யோசுவாவின் நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? இதோ தேவனுடைய பதில். ரோமர் 3:21-24 பாருங்கள். வாசிக்கிறேன், ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது.
அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவன் நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மரித்தார். ஆகவேதான் நீங்களும் நானும் நம்முடைய அழுக்கான உடைகளோடு அவரிடத்திலே வர முடியும். அவர் நம்முடைய சொந்த நீதியாகிய அழுக்கு உடையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதை அவர் நம்மை விட்டு அகற்றிவிட்டு கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை உடுத்துகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியால் தரிப்பிக்கப்பட்டிருக்கும் பொழுது எவரும் சிருஷ்டிக்கப்பட்ட எதுவும் நமக்கு எதிராக குற்றச்சாட்டை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டோம். ரோமர் 8 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை சற்றே கவனியுங்கள். ரோமர் 8:31 முதல் வாசிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இன்னொரு அற்புதமான இரட்சகரை நாம் உடையவர்களாயிருக்கிறோம். நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை எடுத்து போடுகிறது மட்டுமல்ல, அழுக்கான துணியை அகற்றி நம்மீது கிறிஸ்துவின் நீதியாகிய வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது எவரும் குற்றம் சாட்ட முடியாது. சரி, சற்று பொறுங்கள். தேவனுடைய பிள்ளை பாவத்திலே விழக்கூடுமா? ஆம் பிரியமானவர்களே, அப்படியானால் அந்த தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 1:9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே இருக்கும்பொழுது நாம் அநேக காரியங்களை இழந்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா மகிழ்ச்சியையும் நாம் இழந்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா வல்லமையும் போய்விடும். நம்முடைய உறுதியை நாம் இழந்துவிடவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்தினாலேதான் தங்களுடைய ரட்சிப்பை குறித்து உறுதியற்றவர்களாக காணப்படுகிறார்கள். மற்றும் நாம் தேவனுக்கு பணிபுரியும் பெரிய சிலாக்கியத்தையும் இழந்தவர்களாக காணப்படுவோம். யோசுவா தேவனுக்கு முன்பாக அவருடைய பிரதான ஆசாரியனாக நின்றிருந்தால் அவர் சுத்தமான ஆடைகளையே அணிந்திருந்திருக்க வேண்டும். தேவன் அவருக்கு சுத்தமான ஆடைகளை கொடுத்தார். எவ்வாறு? அவருடைய இரக்கத்தால். தேவாலயத்திலே கிருபாசனம் இருந்தது. இன்று நமக்கும் கிருபாசனம் இருக்கிறது. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று வாசிக்கிறோம். தேவனுடைய அருளை குறித்த எவ்வளவு மகிமையான ஒரு ஓவியத்தை இது தருகிறது இல்லையா? இஸ்ரவேலர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறித்து நீங்கள் ஒருவேளை எதிர்க்கக்கூடும். தேவன் ஏன் இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தார்? அவர்கள் மிகவும் அழகானவர்களாக இருந்தபடியினாலா? இல்லை பெரியமானவர்களே, ரூத்தை சற்று எண்ணி பாருங்கள். அவள் போவாசிடம் இவ்வாறு கேட்கிறாள். ரூத் 2:10, எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்கிறாள். நாம் அவளை பார்த்து, நீ வீட்டுக்கு சென்று உன்னை கண்ணாடியிலே பார், அப்பொழுது போவாஸ் ஏன் உன்மேல் தயை பாராட்டினார் என்பது தெரியும், உன் அழகே அதற்கு காரணம் என்று ஒருவேளை சொல்லக்கூடும். ஆனால் அருமையானவர்களே, நாம் நம்மை கண்ணாடியிலே பார்த்திருக்கிறோம். அங்கே நாம் என்ன பார்த்தோம்? ஒரு பாவியையே பார்த்தோம். அந்த பாவி இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே மூடப்பட வேண்டும், அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரிக்க வேண்டும். சகரியா 3:5 வாருங்கள். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். யோசுவாவின் சரசின் மேல் சுத்தமான பாகையை வைத்தது ஒரு சிறந்த அடையாள செய்தியாகும். ஒரு பிரதான ஆசாரியனுடைய உடையில் பாகையும் உண்டு. அந்த பாகையின் மேல் இந்த வார்த்தைகள் காணப்பட வேண்டும். இந்த புத்தகத்தின் 14:20 சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் யோசுவாவின் தலையின் மேலே பாகை காணப்படவில்லை. ஏனெனில் இந்த அழுக்கான உடையில் அவர் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது அவருக்கு தற்பிக்கப்பட்ட பாகையின் மேல் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. யோசுவா தேவனால் இப்பொழுது இஸ்ரவேலராக நடத்தப்பட்டார். எதிர்காலத்திலும் கர்த்தரால் அவ்விதமே நடத்தப்படுவார். சபையானது பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மகா உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேலானது தேவனுக்கு சாட்சியாக காணப்படும். பின்னர் 1000 வருட அரசாட்சியிலே அந்த முழு தேசமும் இந்த பூமியிலே ஆசாரியத்துவமுடையதாயிருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாக காணப்படுகிறீர்களா? உங்களுடைய பழைய பாவ அழுக்குள்ள வஸ்திரம் நீக்கப்பட்டு புதிய வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா? புதிய மனிதனை தரித்துக் கொண்டவர்களா இருக்கிறீர்களா? இல்லை என்றால் இன்றே தேவனிடத்திலே வாருங்கள். அவர் சந்நிதியிலே வந்து உங்களை ஒப்புவிக்கும் பொழுது அவர் இந்த யோசுவாவை பாகையை வைத்து வஸ்திரங்களை உடுத்தியது போல உங்களையும் தனது நீதியினாலே பரிசுத்த வஸ்திரத்தினாலே உடுத்து வைப்பார். ஜெபிப்போமா. எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றி கொடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யோசுவா அழுக்கோடும் சமூகத்திலே நின்ற பொழுதும் நீர் அவனை பரிசுத்த உடையினாலே மறுபடியும் அலங்கரித்தது போல பாவத்தோடும் அழுக்கோடும் உம்முடைய சந்நிதியிலே வருகிற ஒவ்வொருவரையும் இன்றும் நீர் சுத்தம் செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கிருபை நாட்களிலே யார் யார் உம்முடைய சமூகத்திலே வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினாலே உடுத்து வைத்து உம்முடைய மகிழ்ச்சியினாலே அவர்களை நீர் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான பணிகளுக்குள்ளே கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும், பிரயாண கிருபைகளை தாரும், பணியிலே ஞானத்தை தாரும், உமக்கு சாட்சிகளாயிருக்க தேவையான தைரியத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. 2 சாமுவேல் 2:6 முன்பாகம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. 2 சாமுவேல் 2:6 முன்பாகம்.